கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சோ மீண்டுமாக பிதாவுடைய சன்னிதானத்தில் அவரிடத்திலிருந்து அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நாம் பெற்றிருக்கிற இந்த கிருபைக்கு, இந்த இரக்கத்திற்கு முதலாவது நாம் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த நாளுடைய பாடத்துக்குள்ளாக நாம் கலந்து போலாம். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஆளுக்குரிய பாடம் நம்ம தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுவும் கூட நம்முடைய கர்த்தருடைய அந்த நினைவு கூறுதல் நாளினுடைய சம்பந்தமாக நம்மளை சுத்திகரித்துக் கொள்வதற்காக தேவன் இந்த நாளில் கொடுக்குற பாடமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த ஒரு பாடம் நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஸோ அதனால அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதலாம் முறைகளை வந்திருந்த போது அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் இயேசுவும் கூட அவருக்கு அவங்களுக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்தார். ஸோ இந்த வாழ்க்கையை வாழ்ற முறை மாத்திரம் இல்ல, அவருடைய சீஷர்களாக எப்படி வாழணும், ஸோ தேவனுடைய சித்தம் எப்படி செய்யணும், ஸோ இதெல்லாமே வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், இன்னும் கூட சீஷர்களுக்கு ரொம்ப எச்சரிப்பாக கொடுத்த ஒரு பாடம். ஸோ அந்த மாதிரி ஒரு எச்சரிப்பு, அவ்வளவு ஆழமான ஒரு எச்சரிப்பு கர்த்தர் இயேசு மற்ற நேரத்தில் எப்பயுமே கொடுக்கவே இல்லை. சோ அது முக்கியமான அது எந்த நேரத்துல அவர் கொடுத்தாருன்னு சொல்ல பார்க்கும்போது பஸ்பாவுக்கு முன்னாடி நாள்ல ஒரு 5 நாட்கள் இருந்து, அந்த ஒரு பஸ்பாவுக்கு முன்னாடி ஒரு 5 நாள்ல இருந்து ஒரு கடுமையான இன்னும் ஒரு மிக எச்சரிப்பான விஷயங்கள் பற்றி கர்த்தர் இயேசு அவருடைய சீஷர்களுக்கு சொல்லிட்டு வந்தார். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிப்பாக நம்முடைய 7வது தூதன் நம்ம கொடுக்கிற அந்த ஒரு சத்தியம், கர்த்தர் இயேசு சீஷர்களுடைய பாதத்தை கழுவின அந்த ஒரு நிகழ்ச்சி. சோ அந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு மேலோட்டமா படிக்கும் போது அது எப்படி தேவைன்னா, ஒரு நமக்கு ஒரு இடம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது, அவ்வளவுதான். ஒரு ஆய்வுக்குரிய ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பது போல இருக்கும். ஆனா அதனுடைய உள்ள நம்ம போய் பார்க்கும் போது அவர் அப்படி இருக்கிறது இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. அந்த ஒரு எச்சரிப்புல கண்டிப்பா 2 விஷயம் நடக்கும், மன்னிக்கணும், 2 விஷயம் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒன்னா நாம் அந்த விஷயத்தின்படி நடந்தா தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்களவர்களாக மாறலாம். அப்படி இல்லைன்னா நிச்சயமா இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு நம்ம இலக்கு நேரிடும். இந்த 2 ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். சோ அவ்வளவு பெரிய எச்சரிப்பு அங்க நம்முடைய சீஷர்களுக்கு நம்முடைய கர்த்தர் இயேசு கொடுத்தார். சோ அந்த எச்சரிப்பு பார்க்கும் போது நமக்கு பொதுவா தெரியும் இந்த விஷயங்கள், இந்த பாடம் கழுவுற அந்த ஒரு விஷயம் பற்றி நம்ம அநேக பாடங்கள் கேட்டிருக்கிறோம். சோ அந்த ஒரு பாடப்பகுதி எங்க இருக்குன்னா யோவான் 13வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். சோ யோவான் 13வது அதிகாரத்துல நீங்க ஒன்றுல இருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். பாருங்க, இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சோ இங்க அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது பஸ்காவுக்கு முன்னதான நாள்ல வந்துட்டு இந்த ஒரு சம்பவம் அங்க ஆரம்பிக்குது. அப்போ பஸ்கா புண்டைக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து எல்லா விஷயங்கள் தான் அறிஞ்சிருக்கிறார். அப்போ அந்த வகையில் அவருக்கு என்ன நடக்க போகுது, அவர் கூட இருக்கிற சீஷர்களுக்கு என்ன நடக்க போகுது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக அவர் புரிஞ்சு வச்சிருந்தார். ஸோ அதனால தான் இங்கே யோவான் சொல்லும் போது எல்லா விஷயங்களையும் அவர் அறிந்திருக்கிறாருன்னு சொல்றார் அப்போஸ்தலர் யோவான். ஸோ இப்படி இருக்கும் போது அந்த சீஷர்களோட பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி ஒரு போஜன பந்தயில அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதாவது இரவு நேரம் ஒரு போஜன பந்தயம் அது. ஸோ அந்த நேரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது சீசர் எல்லாத்தையும் கவனிக்கிறார், எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிடுறாங்க. சோ சாப்பிட்டு இருக்கும் போது கூட யாரு கூட இருக்கிறார்னா யூதாஸ் காரியத்து கூட இருக்கிறார். சோ அங்க அந்த ஒரு பண்டிகையில் அவரு கூட அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அவரும் அதில் அனுசரிக்கிறார், அவரு கூட இருக்கிற மீதி சீசர்களும் கூட அங்க இருக்கிறாங்க. அப்ப இருக்கும் போது சீசர் எல்லாரும் அப்படியே அமைதியா எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துட்டே இருக்கிறாங்க, வேற ஒன்னும் செய்யல, அவங்க கூட அப்படியே இருக்கிறாங்க. அவ்வளவுதான், நிறைய விஷயங்கள் அங்க கத்திர இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறார். சோ பேசும்போது இங்க ஏலம் தூதன் அந்த வார்த்தை எப்படி கொடுக்கிறாருன்னா, சோ கர்த்தர் இயேசு அந்த பாவம் கழுவுறதுக்கு முன்னாடி கூட இருந்த சீசர்களுக்கு யாருக்குமே அந்த எண்ணம் அவங்களுக்கு வரவே இல்லை அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கூட அவங்களுக்குள்ள இருக்கிற கால்களை கழுவுறதுக்கு அவங்க ரெடி இல்லை. சோ இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அவங்க கர்த்தர் இயேசுனுடைய கால்களை கழுவுறது கூட அவங்க ரெடி இல்லை. சோ அவ்வளவு அந்த மனம் கடினத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. சோ அது ஏன் அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள தாழ்மை இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி இணக்கமா போற அளவுக்கு அவங்களுக்குள்ள இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் நமக்கு நல்லா தெரியும். சோ அதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த சம்பவங்கள் பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு இந்த உலக ஜனங்கள் மாதிரி இந்த உலகத்தினுடைய அதிகாரிகள் எப்படி ஆள்றாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் இருமாப்பாய் ஆள்றாங்க. அம்மா வசனம் படிங்க, மார்க் 10:42.
அப்பொழுது இயேசு அவர்களை திட்டம் வரச் செய்து, புறஜாதியருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
புறஜாதியருக்குள்ள இப்படி இருக்கு, அதே சம்பவம் யாருக்குள்ள கூட இருந்துச்சு. சோ ஒருத்தர் யார் பெரியவர் யார் சின்னவர், இந்த ஒரு போட்டி சீசனுக்குள்ள இருந்துச்சு. இதெல்லாம் கர்த்தர் வாட்ச் பண்ணிட்டு அவங்க கிட்ட எதுவுமே பேசல, அமைதியா இருக்கிறார். அப்ப எல்லாம் சாப்பிடும் போது, சாப்பிட்டு முடித்த பின்பு அங்க நம்முடைய கர்த்தர் அவராகவே எந்திரிச்சு தண்ணியை கொண்டு வந்துட்டு அவருடைய வஸ்திரங்கள் நல்லா ஃப்ரீயா, அவங்க கால் கழுவுறதுக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்து கழுவுறதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு இடுப்புல ஒரு டவல் கூட கட்டிட்டு ஒவ்வொருத்தருடைய காலை போயிட்டு கழுவுறதுக்கு அங்க போறாரு. சோ ஒவ்வொருத்தருடைய காலை அங்க கழுவிட்டு வரும்போது கழுவிட்டு அவர் இடுப்புல இருந்த அந்த ஒரு டவல் எடுத்து காலை துடைக்கிறார், அவர் தண்ணியை ஊத்திட்டு கழுவுறார். இதே விஷயம் எல்லாம் அங்க நடந்துகிட்டே இருக்குது. சோ நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே ஒவ்வொரு சிஷா வந்துகிட்டே இருக்கிறார். அப்ப யாருடைய காலை கூட கழுவுறாருனா, யூதாசனுடைய காலை கூட கழுவிட்டு இருக்கிறார். சோ கழுவிட்டு இருக்கும் போது எப்படியே அப்போஸ்தலர் பேதுருடைய காலை அவர் கழுவுறார். கழுவு வரும் போது எந்த சிஷனுமே சொல்லாத ஒரு வார்த்தையை அவரு சொல்ல ஆரம்பிக்கிறார், ஐயா நீங்க என்னுடைய காலை கழுவக்கூடாது, சோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரு ஸ்ட்ரிக்டா நிக்கிறார். அப்ப கர்த்தர் இயேசு அங்க அவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, இதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுக்கலன்னா கண்டிப்பா என்கிட்ட ஒரு பங்குமே உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்ணிடுறாரு, உடனே என்னுடைய கால் மாத்திரம் வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, ஆமா தலையிலிருந்து எல்லாத்தையுமே நீங்க கழுவி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தையை அங்க சொல்றாரு. சோ இந்த சம்பவம்லாம் அங்க நடக்குது. ஆனா இது கர்த்தர் இயேசு ஏன் இந்த சம்பவம் அந்த இடத்துல செய்யணும், இதுக்கு முன்னாடி கூட செஞ்சிருக்கலாம், இல்ல இதுக்கு பதிலா வேற கூட செய்திருக்கலாம். சோ ஆனா இந்த சம்பவம் மாத்திரமே ஒரு தாழ்மையை குறிக்கிறதுக்கோ இல்ல வேற ஒரு பாடத்தை அவங்களுக்கு உணர்த்துறதுக்கோ கர்த்தர் இயேசு பயன்படுத்திருக்கலாம். ஆனா இங்க பாதம் கழுவுற அந்த ஒரு சம்பவம் தான் அங்க பயன்படுத்துறார். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், அங்க சீசர்களுக்கு முன்னாடி மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு பேசின அனைத்து விஷயங்களுமே அவங்க பழக்க வழக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அங்க பேசிட்டுக்கிறார், செஞ்சிருக்கிறார். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அவர் சொல்ற விஷயம் ரொம்ப எளிமையா புரியும். அப்படித்தான் அங்க கர்த்தர் இயேசு பண்ணார். அப்ப இந்த சம்பவம் கூட, பாதம் கழுவுற சம்பவம் கூட இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பண்பாடு அது. சோ ஏன்னா அவங்க பூமி அந்த மாதிரி, அவங்க வாழ்ற வாழ்க்கை முறை, அவங்களுடைய இருக்கிற அந்த ஏரியா எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு இஸ்ரேல்ல கொஞ்சம் வசதியா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இதுக்காகவே இந்த பாதம் கழுவுறதுக்காகவே வேலைக்காரங்க கூட வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எஜமானுடைய கால் மாத்திரம் கழுவி விடுறதில்ல, சோ வெளியிருந்து வரக்கூடிய அவங்களுடைய விருந்தினர்களை கூட அவங்களுடைய கால்கள் கூட இவங்க கழுவணும். சோ அந்த கால்கள் கழுவுறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலைக்காரங்க சாதாரணமா அங்க இருக்க முடியாது, அவங்க ரொம்ப கீழான ஜனங்களா இருக்கணும். அது மாத்திரம்ல இருக்கிறதுலயே ரொம்ப தாழ்மையான குணத்தை அவங்க வச்சிருக்கணும். இப்பாருங்க, பொதுவாவே ரொம்ப ஏழை ஜனங்களா இருக்கும் போது அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் மத்தவங்க கிட்ட பேசுறது ஏதாவது வாங்குறது எப்படி இருக்கும், ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப தாழ்மையா, அதை வாங்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம், இப்படி எல்லாம் இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். சோ அந்த மாதிரி ரொம்ப தாழ்மையான ஜனங்கள் தான் அந்த வேலைக்கு அங்க இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட தான் அந்த வேலையை அவங்க வாங்குவாங்க. இதெல்லாம் கர்த்தர் இயேசு நல்லா பார்த்துட்டு தான் இப்ப சீசர்கிட்ட அந்த ஒரு சேவையை அங்க போய் செய்ய ஆரம்பிக்கிறார். செய்யும் போது இப்போ சீசர்கள் எல்லாருமே அங்க பேதுரு தவிர எல்லாருமே அமைதியா உட்காந்துட்டு கர்த்தர் இயேசு செஞ்சதை அவங்க வாங்கிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மனசுல கூட கர்த்தர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி எந்த லெவலுக்கு அங்க தாழ்த்தி அங்க அவங்களுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க விஷயம் அவங்களுக்கு தெரியல. எல்லாம் அமைதியா உட்கார்ந்து அந்த ஒரு சேவையை வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப கர்த்தரே செய்த செய்தனுடைய நோக்கம் என்னன்னா, இதை செய்யும் போது கண்டிப்பா சீசனுடைய மனசுல அவங்களுடைய பாரம்பரியம் ஞாபகம் வரும். அவ பாரம்பரியம் ஞாபகம் வரும்போது அந்த பாரம்பரியத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் செய்யற வேலை, அந்த வேலைக்காரங்களுடைய அந்த மனநிலை, இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு சின்ன செய்கைகள் மூலமாவே கர்த்தர் அவங்களுக்கு அந்த ஒரு மாபெரும் உபதேசத்தை அங்க செஞ்சு கொடுக்குறாரு. சோ இப்படி இருக்கும்போது இப்ப நம்ம வசனம் படிக்கலாம். நாலுல இருந்து நீங்க வசனம் படிங்க. யோவான் 13:4 இருந்து பாருங்க, இது பொதுவா இந்த லென்த் டே முடிஞ்சிட்டு அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் இது பாரம்பரியமா கூட செய்யறாங்க. ரோம்ல போக்கு கூட என்ன பண்ணுவார்னா, ஒரு 10 பேர்த்தினுடைய கால்களை 12 பேர்த்தினுடைய கால்களை அங்க வந்துட்டு கழுவுற. அவர் சார் அந்த 12 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே கால்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எந்த அழுக்குமே இல்லாம ரொம்ப தூய்மையா வந்து உட்காந்துருக்கிற ஜனங்க அவங்க. சோ அவங்க ஏற்கனவே ரொம்ப தூய்மையா இருப்பாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அதை போய் செய்வார். சோ அதெல்லாம் இன்னைக்கு ஜனங்க செய்யறாங்க, அதனுடைய உள்ளான அர்த்தம் செய்யாம தெரியாம அவங்க வந்துட்டு செய்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மை ஜனங்கள் இன்னைக்கு நாம் அதனுடைய உள்ளான அந்த சரியான அர்த்தம் புரிஞ்ச ஜனங்களா அதுக்கு நம்ம கண்டிப்பா செய்யணும். அது தேவன் அங்க விரும்புறதை நம்ம வந்து பார்க்கணும். சோ இப்படி கர்த்தர் இயேசு அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் இது ரொம்ப தாழ்மையான ஜனங்கள் செய்யக்கூடிய வேலை, இதெல்லாம் தெரியும். ஆனா இங்க கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருனா, இது உனக்கு இப்ப புரியாது. சோ ஒரு ஆழமான விஷயம் பேசுறார், அதனாலதான் இது இப்ப உனக்கு புரியாதுப்பா, நீ என்ன பண்ண, நான் செய்யறதுக்கு நீ இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. பாருங்க, இது ரொம்ப இன்னும் முக்கியமான வார்த்தை. நான் உன்னுடைய காலை கழுவத்துக்கு நீ அனுமதி கொடுக்கலன்னா கண்டிப்பா என்னிடத்துல உனக்கு எந்த பங்குமே இல்ல. எந்த பங்கு, பங்குன்னா எந்த பங்கு இல்லைங்களா, எந்த பங்குமே இல்ல. அப்போ ஒரு பங்கு இருக்குது. சோ அந்த பங்குக்கு நாம் பாத்திரவான்களாக ஆகணும்னா கண்டிப்பா அங்க கர்த்தர் இயேசு அங்க மன்னிக்கு நாங்க சீஷர்கள் ஆகணும்னா அங்க என்ன பண்ணணும், கர்த்தர் இயேசு அவங்களுடைய கால்களை கழுவுறதுக்கு அவங்க முதல்ல ஆமா அங்க தடை பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அதனால ஏதோ ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு. ஒண்ணு, நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. இன்னொரு வார்த்தை, இதை நீ எனக்கு அனுமதிக்கலைன்னா உனக்கு என்ன இடத்துல எந்த பங்கமுமே இல்லை. சோ இப்படி சொல்லும் போது பேதுருடைய வார்த்தை பாருங்க. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். ஆமா, முழுவதும் நீங்க என்ன பண்ணுங்க, கலவுங்க. இப்ப கூட அவருக்கு கர்த்தர் இயேசு சொல்ற எந்த விஷயமே அவருக்கு புரியுது இல்ல. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். பாருங்க, இங்க ஒரு முக்கியமான சம்பவம் சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தை நமக்கு நல்லா புரியும். சோ அவ 12 பேர் இருக்கும் போது யூதாஸ் காரியத்தை உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப கர்த்தர் இயேசு சொல்ற அந்த வார்த்தை நல்லா புரியுது நமக்கு. சோ இங்க கால்கள் மாத்திரம் நானே இப்ப கழுவுனா போதப்பா, உனக்கு தலையிருந்து கழுவணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா சுத்தம் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொன்ன போது அந்த குறிப்பா அந்த ஒரு வார்த்தை யூதாஸ்காக சொல்றார். யூதாஸ் அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாரு. அதனால கர்த்தர் இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. சொல்ல பிற்பாடு 12 வாசிங்க.
நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள்,
சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள்.
நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்ப இதெல்லாம் செய்துட்டு நான் இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, நான் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக நான் இதை செய்து காட்டினேன். நீங்க என்ன பண்ணும், இப்படியே செய்யணும். பாருங்க, இதே ஒரு எக்ஸாம்பிள் கர்த்தர் இயேசு சீசருக்கு இன்னொரு இடத்துல சொன்னார். சோ ஆரம்பத்திலேயே அதை சொன்னார். அவர் சீசர்கள் கர்த்தர் இயேசு ஜெபம் பண்றதை பார்த்துட்டு அவங்களும் கேட்கிறாங்க, எங்களுக்கு நீங்க ஜபம் பண்றதுக்கு சிலை கொடுங்க. அவரையும் சொல்ல போது அங்க கூட ஒரு ஜபம் இல்லைங்களா, நீங்க ஜபம் செய்ய வேண்டிய விதமாவது அப்படின்னா. சோ அந்த பரமநல ஜபம் தான், அப்படியே நம்ம ஒப்பிக்கிறத பத்தி அங்க பேசல இல்லைங்களா. நமக்கு நல்லா தெரியும் அந்த ஜபம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் அங்க கொடுத்தாரு, அவ்வளவுதான். அதை அப்படியே ஒப்பிக்கணுங்கிறது அங்க கட்டாயம் இல்ல, நமக்கு நல்லா தெரியும். அதே போல இங்கே கர்த்தர் இயேசு செய்துட்ட விஷயம் கூட ஒரு மாடல் இல்லைங்களா, ஒரு உதாரணம் சொல்றாரு. அப்ப உதாரணம்னா இது அப்படியே நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஒருத்தருடைய கால் வந்துட்டு கழுவி விடுறதா அர்த்தமாக நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அப்படித்தான் இந்த ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டு பண்றாங்க. அந்த ஒரு மாடல் அவ்வளவுதான். சோ அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியுறது இல்ல. அப்ப இது நீங்க ஒருவருக்கொருவர் என்ன பண்ணும், அதே மாதிரி கால்களை கழுவ கடவீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை கொடுக்கிறார். சோ இந்த கட்டளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது நம்ம முன்னாடி கேட்டிருக்கிறோம், ஆனா இதனுடைய அந்த ஒரு சென்டர் தீம் நம்ம என்ன கேட்டிருக்கிறோம்னா தாழ்மை இல்லைங்களா. அப்ப நாம ஒருவருக்கொருவர் சீஷர்களுக்குள்ள அவருடைய ஜனங்களாக இருக்கும் போது இதே ஒரு பிரமாணத்தை நாம் நம்மிடத்துல கை கொள்ளுங்கிறத பத்தி தான் அங்க பேசுறார். கண்டிப்பா அதுதான் உண்மை, தாழ்மை குறித்து தான் அங்க பேசிட்டு இருக்கிறார். ஆனா தாழ்மை பேசுறார், ஆனா அதுக்கு மேல இன்னும் சில விஷயங்கள் அங்க பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா தாழ்மை மாத்திரம் சொல்லியிருந்தா சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா முன்னாடி பேதுரு கிட்ட சொல்லும் போது நான் என்ன செய்யறேன்னு உனக்கு தெரியாது, அவருடைய செயலே தெரியுது, இது ரொம்ப கீழான ஜனங்கள் செய்யற வேலை, ஆனா அவர் செய்யறாரு. அப்ப எவ்வளவு தாழ்மை அங்க காட்டியிருக்கிறார். ரெண்டாவது இன்னொரு வார்த்தையை சொல்ற, இதன் நான் உனக்கு செய்யலன்னா இதை நீ தடை பண்ணினா உங்ககிட்ட என்கிட்ட உனக்கு எந்த ஒரு பங்குமே இல்ல. அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு முழு அந்த சம்பவம் பார்க்கும்போது ஒரு தாழ்மையை குறிச்சு பேசுறதா கண்டிப்பா, அதுதான் அந்த சென்டர் பாயிண்ட். ஆனா இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணும் போது அது தாழ்மைக்கு மேலாக இன்னும் சில விஷயங்கள் அங்க கர்த்தர் இயேசு சீசருக்கு போதிச்சுட்டு வந்தார். அப்ப சில இங்க நடந்த சம்பவங்கள்ல கர்த்தர் இயேசுனுடைய மனசு கூட நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரி, இங்க எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுனுடைய அந்த அன்பு அந்த சீசருக்கு மேல அது எப்படி இருந்துச்சு பாருங்க. அந்த 1வது வசனம், 13வது அதிகாரம் 1வது வசனம்,
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தை அனுபவித்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களுக்கு.
பாருங்க முடிவு, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். சோ ஆரம்பத்துல எப்படி அந்த சீசர் கிட்ட அவர் அன்பு வச்சாரோ, அந்த ஜனங்கள் கிட்ட அன்பு வச்சாரோ, குறிப்பா இங்க யாரு சொல்றாருன்னா சீசர்கள் சொல்றாரு. அப்போ தம்முடைய சீசர்கிட்ட எப்படி அன்பு வச்சாரோ அதே போல எது வரைக்கும் அனுபவிக்கிறார், முடிவு பரியந்தமும். முடிவு பரியந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. முடிவு பரியந்தம் வரைக்கும் அங்க தம்முடைய சீசர்கள் கிட்ட அன்பு வச்சார். அதனாலதான் இங்க நம்முடைய 7வது தூதன் அந்த ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது அந்த அன்புல 12 சீசர்கள் கிட்ட எந்த ஒரு பாரபட்சமும் அவர் பார்க்கவே இல்லை, ஒரு ஏற்றத்தாழ்வு அவரு காட்டவே இல்லை அப்படி சொல்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா யூதாஸ். பந்தையில உட்கார்ந்து இருக்கும் போது யுவதாஸ் தன்னை காட்டி கொடுக்கிறான்னு தெரியும், ஆனா அந்த பந்தையில அவருக்கு ஒரு சீட் இருக்குது. அவர் காட்டி கொடுப்பார், ரொம்ப மோசமான ஆளுங்கிறது நல்லா தெரியும், ஆனாலும் கூட அவருடைய காலை கூட அங்க கழுவுற எந்த ஒரு வித்தியாசம் கூட அங்க காட்டவே இல்லை. பாரபட்சம் இல்லாத அந்த அன்பு கடைசி வரை அவர் காட்டியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். சோ நம்ம கூட பார்க்கும் போது ஆரம்பத்துல அந்த ஒரு அன்பு வைக்கிறோம், ஆனா அது கோபம் என்ன ஆகும், சில சம்பவங்கள் இல்ல நமக்கு ஏதாவது எதிரான ஒரு பேச்சு வரும் போதோ இல்ல நமக்கு அவங்க தவறு செய்யும் போதோ ஏதாவது ஒரு வகையில நம்ம கஷ்டப்படுத்தும் போதோ நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு என்ன ஆயிடும், அப்படியே குறைஞ்சிடும் இல்லைன்னா குறைஞ்சிடும். அது படிப்படியா படிப்படியா போயிட்டு அவங்க மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அன்பு மாத்திரம் குறையதில்ல, அதாவது அப்படியே வெறுப்பாவே மாறிடும். ஆனா இங்க கர்த்தர் இயேசு கிட்ட நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு குணம், இது கண்டிப்பா நம்ம கற்றுக்கொள்ளணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அது ராஜ்யத்துக்குரியவங்களுக்குரிய ஒரு குணம், இது ரொம்ப முக்கியமான குணம் அது. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையை கூட அந்த ஆரம்பத்துல வைத்துட்ட அந்த அன்புல மாற்றமே வரக்கூடாது. அது வேணா அதிகமாகலாம், ஆனா அது குறையிட்டு குறைய வாய்ப்பு நம்ம கொடுக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு கலாச்சாரம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்துல தேவன் அவங்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை இது. அந்த கட்டளை கொடுக்கும் போது அந்த மோசே கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, இது நீங்க தலைமுறை தலைமுறைதோறும் என்ன பண்ணும், ஆசரிக்கணும். ஆசரிக்கும் போது உங்க பிள்ளைகள் இது ஏன்பா நம்ம செய்யறோம், ஏமா இது நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், ஆமா எகிப்துல நம்மளே இப்படி இருந்தோம்ப்பா, நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி இருந்தாங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளே தேவன் பெரிய கிருபையில அங்க வெளியே கூட்டிட்டு வந்தார். சோ இந்த சம்பவம்ல நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க சொல்ற. அப்ப இந்த சம்பவம் அவங்க வருஷம் வருஷம் அந்த பஸ்கா அனுசரிக்கும் போது அந்த ஒரு குடும்பத்துல ஒருத்தர் கூட மிஸ் ஆக மாட்டாங்க, எல்லாருமே கண்டிப்பா இருப்பாங்க. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவங்க இருந்தா கூட அந்த நாள்ல இன்னைக்கும் கூட அவங்க அப்படித்தான் அனுசரிக்கிறாங்க. அந்த நாள்ல அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டாங்க, எங்க இருந்தாலும் அங்க வந்துருவாங்க. வந்துட்டு குடும்பமாக உட்காந்துட்டு தான் இந்த பஸ்கா அனுசரிப்பாங்க, அது அவங்களுடைய பழக்கமா இருந்துச்சு. அதே ஒரு அந்த நிழலான விஷயங்கள் தான் இங்க தெய்வீக குடும்பத்துல கூட அங்க நடக்குது. கத்திரேசனுடைய அந்த முதலாம் முறையில் அவங்க தன்னுடைய 12 சீசர்கள் அவங்களை யாரும் கூட மிஸ் ஆகணுங்கிறது தேவனுடைய சித்தம் கூட இல்லை. சோ அங்க கத்திரேசு எல்லாருக்கும் அந்த ஒரு சரிசமமான வாய்ப்பு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த தெய்வீக குடும்பத்துல யாருமே மிஸ் ஆகக்கூடாதுங்கிறது கூட அங்க எவ்வளவு அந்த ஒரு கருணை உள்ளவரா இருக்கிறார் தேவன். அது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாடல் கத்தர் இயேசு என்ன காரணத்துக்காக முக்கியமாக இதை அங்க செய்ய சொல்லியிருந்தார், நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்க என்ன செய்யணும், உங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க இதை செய்துட்டு ஆகணும், அதுதான் அங்க சொல்றார். அப்ப ஒருவேளை நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தாழ்மை காட்டுறதுக்காக நம்ம ஒருவருடைய கால ஒரு கழுவினா அது எங்க இருக்கும், அது தாழ்மையா இருக்குமா? சோ ஒருவேளை அங்க கத்தர் இயேசு அதை நீங்க இப்பவே செய்யணும்னு சொன்னாருன்னா நம்ம அதே போல நம்ம செய்யணும்னா கண்டிப்பா அந்த அதே போல அந்த என்னென்ன சூழ்நிலைகள் இருந்துச்சோ அவங்க எந்தெந்த அந்த ஒரு அலங்காரத்துல அங்க இருந்தாங்களோ, அதாவது அவங்களுடைய உடை, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், அவங்க இருந்த அந்த சம்பவம் சூழ்நிலை, அதே சம்பவம் கூட யாருக்கு இருக்கணும், அதே மாதிரி நம்ம செய்யணும்னா இதெல்லாம் இருக்கணும். அப்ப அதெல்லாம் வந்துட்டு நம்மளால செய்யவும் முடியாது. கத்தர் இயேசு அந்த ஒரு நோக்கத்துல கூட அங்க சொல்லவே இல்லை, அது நமக்கு நல்லா தெரியும். சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியாக செய்யறதுனா என்ன அர்த்தம், அதே போல நீங்க செய்யணும்னா அதை எப்படி அவங்க செய்யணும், எப்படி செய்யணும் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம இப்போ பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ அப்ப இதுல இந்த ஒரு பாடத்துக்கு ரொம்ப சென்ட்ரத்தையுமே நம்ம பாக்குற ஒரு வசனம் மாடி நீங்க வாசிக்கலாம், இதுல 13 அதிகாரத்துல 8 வசனம்.
அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார்.
பாருங்க, கர்த்தர் இயேசு சொல்ற முக்கியமான வார்த்தை அப்போஸ்தலர் பேதுரு கிட்ட, நான் இப்போ உன்னுடைய கால்களை கழுவுறதுக்கு நீ இடம் கொடுக்கலன்னா என்கிட்ட உனக்கு எந்த பங்குமே இல்ல. சோ அப்படின்னா எந்த பங்கு அப்போஸ்தலர் பேதுருக்காக அல்லது அவருடைய சீசர்களுக்காக அவரை பின்பற்றி வரவங்களுக்காக வைத்திருக்கிறார் தேவன், எந்த பங்கு வச்சிருக்கிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்தனுடைய அடிச்சுடைய பின்பற்றி வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பங்கு வச்சிருக்கிறார், என்ன பங்கு இருக்குது இல்லைங்களா? நமக்கு நல்லா தெரியும், அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். எப்படி பிதாவாகிய தேவனுடைய சுந்தர வாழியாக இல்லைங்களா, சொந்த குமாரனாக கர்த்தர் இயேசு இருக்கிறாரோ, அதே போல அவருடைய அடிச்சுடைய யாரெல்லாம் பின்பற்றி வராங்களோ அவங்களுக்கு கூட அந்த ஒரு சுந்தரவாளியாகும் வாய்ப்பு இல்லைங்களா, சொந்த குமாரர்களாக ஆகும் வாய்ப்பு அங்க தேவன் வச்சிருக்கிறார். அப்ப இந்த ஒரு பங்கு பத்தி தான் அங்க கர்த்தர் இயேசு சொல்றார். சோ இந்த பங்கு பத்தி நம்ம சொல்லும் போது ராஜ்யத்துல ஒரு ஆளுகைக்குரிய ஒரு பங்கு, அந்த மகிமையில ஒரு பங்கு. அப்ப கர்த்தர் இயேசுக்கு தேவன் என்னெல்லாம் கொடுத்துட்டாரோ அது எல்லாத்துலயுமே ஒரு பங்கு, அவ்வளவுதான் நம்ம டோட்டலா சொல்லணும். அவர் எதுவுமே அங்க மிஸ் ஆகுறதில்ல. கர்த்தர் இயேசுக்கு என்ன கொடுத்தாலுமே அத்தனையிலையும் ஒரு பங்கு அவருடைய ஜனங்களுக்கு அங்க தேவன் வச்சிருக்கிறது நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பங்குக்கு ஒருத்தர் பங்காளிகளாக மாறணும்னா இங்க என்ன சொல்றாருனா, இயற்கையாகவே ஒருத்தர் அந்த ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாற முடியாது இல்லைங்களா. இயற்கையாக ஒருத்தர் பிறப்பிலேயே இந்த ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாற முடியுமானா, கண்டிப்பாக மாற முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்க பூமியில இல்லவே இல்லை. அப்ப அதுக்கு ஒருத்தர் பங்காளியில மாறணும்னா சோ அதுக்கு எவ்வளவு விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். அப்ப அதுக்கு கத்தர் இயேசு முதல்ல அந்த ஒரு கண்டிஷன் அங்க வைக்கிறார். சோ ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அங்க இருந்து அது ஆரம்பமாகுது. அப்ப அதுக்கு பங்களூர்களுடைய அந்த நிலைமை இயற்கையாக ஒருத்தருக்கு அமையறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் ஜெனிப்பிக்கப்பட்ட விதமே எப்படித்தான், எல்லாம் அந்த பாவத்துல தான் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆரம்ப நாட்கள் இருந்து. சோ அப்படி இருக்கும் போதே கண்டிப்பாக அந்த பங்குக்கு இயற்கையாக ஒருத்தர் அந்த ராஜ்யத்திற்கு போக முடியாது. அப்ப இயற்கையா போக முடியாதுன்னா அப்ப அந்த ராஜ்யத்துக்கு ஒருத்தர் போகணும்னா அதுதான் இங்க கட்டளையா கொடுக்கிறார். அப்போ என்ன பண்ணணும், கழுவப்பட வேண்டும், கழுவப்படணும், ஒருத்தர் கழுவப்படணும். அப்பதான் அந்த ராஜ்யத்திற்கு உரியவர்களாக மாற முடியும். அப்ப கழுவப்படுறதுனா என்ன அர்த்தம், அதைத்தான் இங்க கத்தர் இயேசு அந்த சிம்பாலத்தை செய்து காட்டுறாரு. அப்ப கழுவப்படணும்னா இந்த கால்களை கழுவிட்டு அங்க வந்து சொல்றாரு. அப்போ இந்த கால்களை கழுவுறது அல்லது கழுவுதல் அப்படிங்கிறது அந்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகுவதற்கு முதல் படையை சொல்றாரு. நம்ம எப்படி இந்த ஒரு கத்தருடைய சீசனாக ஆகிறதுக்கு ஒரு முதல் படையை கத்தர் சொல்றாரு இல்லைங்களா. சோ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், தன்னைத்தான் வெறுத்து நம்ம படிக்கிறோம். அதே போல இங்க இந்த ராஜ்யத்திற்குரியவர்களாக மாறணும்னா கத்தரே சிங்க ஒரு கட்டளை வைக்கிறார். சோ அந்த பிரமாணம்லாம் தெரிந்து கொண்ட பிற்பாடு சார் என்ன கட்டளைனா கழுவப்பட வேண்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்றேன். கழுவப்படணும், கழுவப்படணும்னா கழுவப்படணும்னா அங்க என்ன பண்றது, என்ன நடக்குதுங்க, எப்படி கழுவப்படணும்னா என்ன அர்த்தம். அப்ப முதல் பாயிண்ட் அங்க என்ன கொடுக்குறாங்க, கழுவப்படணும். அந்த கழுவப்படுறது மூலமா என்ன நடக்கும், சுத்திகரிப்பு நடக்கும் இல்லைங்களா. இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா நடக்கும். சோ இந்த ரெண்டு விஷயம் தான் ஆரம்பமா அங்க வந்து கொடுக்குறாரு. சோ அப்ப ஒருவேளை கத்தர் இயேசு கூட பாடுபடுவனா சரி, பாடுபடுறதுக்கு கூட அவங்க கண்டிப்பா என்ன ஆகணும், கழுவப்படணும். ரொம்ப முக்கியம், நம்ம அந்த பாடுபடுறேன்னு சொல்லிட்டு ஆனா கழுவப்படாம நம்ம போய் நிக்கிறோம் பாருங்க. இது ரொம்ப ஆழமான விஷயம், நம்ம கவனிக்கணும். ஏன்னா பொதுவா நம்ம பாடுதல் படுறதுக்கு எல்லாரும் ரெடி, ஆனா இங்க கழுவப்படுற விஷயமும் சுத்திகரிக்கப்படுற விஷயமும் நமக்குள்ள நடக்கலைன்னா கண்டிப்பா நம்ம என்ன பாடுபட்டாலும் என்ன ஆகாது, அது எண்ணிக்கையில தேவன் வைக்கிற டெபாசிட்டாவே ஆகாது. அது ரொம்ப முக்கியமா கொடுக்கிறாரு. சோ அதுக்கு சில வசனம் கொடுக்கிறார், நம்ம படிக்கலாம். அதே போல சுதந்திரவாளியாக மாறணும்னா பாடுபடுறதுக்கே இந்த வாய்ப்பு இருக்கு வச்சிருக்கிறாருன்னா அப்ப சுதந்திரவாளியாகிறதுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இல்லைங்களா. எவ்வளவு ஆழமான விஷயம் அங்க பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப கால்களை கழுவுற விஷயம் அது ஏதோ ஒரு மேம்போக்கான விஷயம் அங்க சொல்லாம, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அதை சொல்லாம ரொம்ப ஆழமான விஷயம் அங்க சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ கண்டிப்பா ஒருத்தர் கழுவ பண்ணோம்னா அது எப்படி இல்லைங்களா. இன்னொரு இதுக்கு ஒரு ஆர்டர் கூட கொடுக்கறதா பாருங்க. அப்போ சொல் போல் ஒண்ணு குறைஞ்ச 6:11 வசனம், பாருங்க கழுவப்பட்டீர்கள், அதுக்கப்புறம் பரிசுத்தமாகிறோம், சுத்தமாகிறோம். முதல்ல கழுவப்படுறோம், அதுக்கப்புறம் சுத்தமாகிறோம். இந்த ஆர்டரை கண்டிப்பா அங்க வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அப்போ நாம வந்துட்டு கத்தர் கூட பாடுபடணும் கூட முதல்ல நாம் கழுவப்பட வேண்டும், அதுக்கப்புறம் தான் சுத்திகரிக்கப்படணும். சோ அது மூலமா தான் நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். சோ இதெல்லாமே கத்தர் இயேசு நல்லா அறிஞ்சிருந்தார்தான். அப்போ சில பேர் அங்க சொல்ல போது இல்லப்பா நீ இப்ப தடை பண்ணினா நீ என்ன ஆக முடியாது, என் கூட இருக்கிற அந்த பங்குல நீ பங்கெடுக்க முடியாது. சோ அந்த பங்கு அது முதல்ல பார்க்கும்போது அது ஒரு பாடுள்ள ஒரு வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஒரு மகிமுள்ள ஒரு வாழ்க்கை, அது சுதந்திரவாளியாக அங்க வாழக்கூடிய வாழ்க்கை. அப்ப இந்த ரெண்டுக்குமே உனக்கு பங்கு இல்லாம போயிடும். சோ இந்த பங்குக்கு கண்டிப்பா அவருடைய சீசர்கள் வருவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணாரு, முதல்ல அந்த பாதம் கழுவுற அந்த வேலை சிம்பாலுக்கு அங்க செஞ்சு காட்டுறாரு. சோ எப்படி நம்ம சொல்லலாம்னா பாருங்க வசனம் லூக்கா 22:32 வசனம், பிடிக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிட்டான். ஆனா உன்னை விசுவாசம் விழுந்து போகாத படிக்கு நான் என்ன பண்றேன், உனக்காக நான் வேண்டிக் கொள்றேன். அப்ப கத்தர் இயேசு வேண்டிக் கொண்டனால என்ன ஆயிட்டாருங்க, அப்போஸ்தலர் பேதுரு அங்க இன்னைக்கு சாட்சியா நிக்கிறார். இல்லைன்னா அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு அதே போலதான் நமக்கும் கூட. சோ அநேக சத்தியங்கள் கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம், வாஞ்சியோட ஓடுறோம் வரோம், ஆனாலும் நம்முடைய பலவீனங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் பார்க்கும் போது முன்னாடி தேவனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட நமக்கு இல்லாம போயிடும். ஆனா கர்த்தர் இயேசு நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த விசேஷமான நாட்கள்ல அவர் விசேஷமான ஒரு வேண்டுதல் அவர் தேவன்கிட்ட வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு எல்லாம் நம்ம இங்க ஜீவனோட இருக்கிறோம், இல்லைன்னா அந்த வாய்ப்பு நமக்கு நிச்சயமா இருக்காது, ஜீவனோட நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அப்போஸ்தலர் பேருக்காக கர்த்தர் இயேசு அங்க ஜெபம் பண்ணிட்டார். சோ இந்த ஜெபம் பண்ண விஷயம் எதுக்காகன்னா அவர் விழுந்து போகாம இருக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் அவர் ஸ்திரப்படுவார், ஸ்திரப்பட்டதுக்கு பிற்பாடு என்ன வேலை செய்யணும், அவர் குணப்பட்ட பிற்பாடு ஆமா தன்னுடைய சகோதரனை அவர் என்ன பண்ணும், ஸ்திரப்படுத்தணும். அப்ப இந்த விஷயம் கர்த்தர் இயேசுக்கு நல்லா தெரியும். அப்போ ஸ்திரப்படுவது என்ன அர்த்தம்னா கண்டிப்பா இவர் பாடுபட போறார் நல்லா தெரியும். கர்த்தர் இயேசுக்கு பின்னாடி அவரும் அவரை போலவே பாடுபட போறார். அப்ப இவர் பாடுபட்டுட்டு கண்டிப்பா அதன் மூலமாக வந்த அனுபவம் வாங்கிட்டு என்ன பண்ணும், அவர் பின்னாடி இருக்கிற அவருடைய சகோதரர்களை அவர் ஸ்திரப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வேலையெல்லாம் அவர் பங்கு எடுத்துக்கொள்ளணும்னா நிச்சயமா இந்த பங்குல அவர் அனுமதி கொடுக்கணும் கர்த்தர் இயேசுக்கு. ஓகே நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுமதி கொடுக்கணும். அப்ப ஒருவேளை அந்த அனுமதி இல்லைன்னா அவர் நிச்சயமாக செய்ய முடியாது. அப்ப இங்க குணப்பட்ட பின்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னன்னா ஒரு கருவப்படுதல் குறிச்சு அங்க சொல்லிருக்கிறார் இல்லைங்களா. குணப்படுதல் என்ன, ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து சரியாயிருக்கணும் இல்லைங்களா. அப்ப என்னன்னா நிறைய ஒரு பலவீனங்கள் அவர் கூட இருந்துச்சு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், போன வகுப்புலாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அவருடைய பலவீனம். அவருடைய பலவீனம் முக்கியமா பார்க்கும்போது தன்னுடைய பலத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை இல்லைங்களா, சுய நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. சோ இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஓட்டத்துல அந்த தேவன் விரும்புறதே இல்ல. அப்ப இந்த மாதிரி அநேக விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்ப இந்த விஷயங்கள்ல அவர் குணப்படணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சோ அது எல்லாம் அவர் குணப்பட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகணும், தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் சாட்சியாக அங்க நிக்கணும். சோ அதே போல தான் இன்னைக்கு நமக்கு கூட கர்த்தர் இயேசு அங்க வச்சிருக்கிற ஒரு மாடல் என்னன்னா, நம்ம முதல்ல கழுவப்படணும், அது ரொம்ப முக்கியம். கழுவப்படுறது மூலமா நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். சோ அந்த கழுவப்படுறதுக்கு எதுக்காகன்னா பாடுகளை அனுபவிக்கிறதுக்காக இல்லைங்களா, அவரோட கூட ஆளுகை செய்யறதுக்காக. அப்ப அந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கும் போதுதான் அந்த ஒரு அனுமதி, அவரோட கூட பாடுபடுறதுக்கு ஒரு அனுமதி அங்க தேவன் வச்சிருக்கிறார். சோ இப்படி இருக்கும்போது இதே சம்பவம் லிட்டரலா கூட அப்போஸ்தலர் பவுலுடைய காலத்தில் நடந்திருக்குது. சரி எங்க தீமோத்தேயுக்கு முதலாம் அந்த நிருபம் எழுதும் போது அஞ்சாம் அதிகாரத்தில் நீங்க வசனமான எழுதிக்கலாம். அஞ்சாம் அதிகாரத்தில் 9 16 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் பவுலுடைய அந்த ஒரு கால ஒரு ஸ்திரீ, அது ஒரு விதவை ஸ்திரீ, நல்ல வயதான ஒரு ஸ்திரீ அவங்க கால களையெடுக்கிறாங்க, லிட்டரலாவே பண்ணி எடுக்கிறாங்க. சோ அங்க இது ஏழாம் தொகுதி சொல்ல போற என்ன சொல்லாருன்னா அது ஃபார்மாலிட்டிக்காக செய்யல, அது உண்மையாகவே அந்த ஒரு உள்ளான அன்புல அந்த விஷயம் அவங்க செய்திருக்கதா, அது இல்லாம ஒரு பரிசுத்தவானுக்கு அதை செய்யறதாக நினைச்சிட்டு அந்த ஒரு உள்ளான அன்புல அவங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஃபார்மாலிட்டி நமக்கு இன்னைக்கு இல்ல, அது நம்ம செய்யணுங்கிற அவசியம், அந்த வெளிப்படையான ஒரு அடையாளம் நம்ம செய்ய வேண்டியது நமக்கு அவசியம் இல்ல. அப்ப இந்த கழுவப்படுற விஷயம் முதல்ல இங்க கர்த்தர் இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு செய்யறார். அடுத்தது அந்த கட்டளை என்ன கொடுக்கிறாருன்னா, நான் செய்வது போலவே நீங்களும் என்ன பண்ணும், ஆமா உங்கள ஒருவருக்கு ஒரு நீங்க செய்யணும். ஆனா அதுக்கு பின்னாடி அப்போஸ்தலர் செய்துட்டாங்களா இல்லையா நமக்கு அதை பத்தி தெரியல. ஆனா இங்க ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது. முதல்ல அவர் போயிட்டு அவங்களுடைய கால கழுவுறார், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அவங்க செய்யணும். அவர் மாறாத அவர் என்ன சொல்ல, நான் எப்படி உங்க கால கழுவுனா அதே போல நீங்க எனக்கு ஒவ்வொருத்தரும் கழுவணுங்கிறத பத்தி அவங்க சொல்லல இல்லைங்களா. சோ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு, நீங்க எனக்கு செய்ய வேணாப்பா, நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ணும் செய்யுங்க அப்படி சொல்லு. அப்ப இங்க ஏழாம் தொகுதி என்ன ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறாருன்னா, முதல்ல அந்த கழுவுற விஷயம் நம்ம போயிட்டு ஒருத்தர் கழுவுறோம், ஒரு கால நம்ம ஒருத்தர் கழுவுறோம்னா முதல்ல நம்முடைய காலம் நாம கழுவணும் அப்படி சொல்ல. இது எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்கறாருன்னா கர்த்தர் இயேசு அவருடைய கால கழுவுறதுக்கு அங்க ஏன்னா அவர் ஏதாவது செஞ்சுட்டாரா, அங்க அவருடைய கால அவர் கழுவவே இல்லை, மற்றவங்களே கழுவ சொல்லி அவர் கேட்கவும் இல்லை. ஏன்னா அவர் எப்பயுமே எப்படித்தான் இருக்கிறார், அவர் சுத்தமாவே இருக்கிறார், அவர் எந்த விதத்திலுமே குறையற்றவரா இருக்கிறதுனால அவர் அதை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. அவரை என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தான் காண்பிக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த மாதிரி என்ன வச்சிருக்கிறாருன்னா அவர் சுத்தமா இருக்கிறனால அவர் செய்யல, ஆனா நமக்குள்ள இங்க எப்படி இல்ல அந்த மாதிரி நாம யாரும் சுத்தம் இல்ல, அதனால நாம என்ன பண்ணும் முதல்ல நம்முடைய கால்களை நாம முதல்ல கழுவணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் மற்ற அந்த சகோதர சகோதரருடைய கால நம்ம போயிட்டு கழுவணும். சோ ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார், கால் கழுவுறது சாதாரண விஷயம் இல்ல பாருங்க, நான் எவ்வளவு பெரிய கண்டிஷன் கொடுக்கிறாரு பாருங்க. அவர் கழுவுற விஷயம் தான், ஆனா அடுத்தவங்களுடைய பாவத்தை கழுவுறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய கால கண்டிப்பா கழுவணும். அப்படி இல்லாம நாம போயிட்டு அடுத்தவங்க கால கழுவுறோம் நம்ம போனோம்னா அதை கூட என்ன ஆகுறது இல்ல, அதை டெபாசிட் பண்றதே இல்ல தேவன். சோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுறார், அதுதான் கண்டிஷன் கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம் தான் இங்க பேச போற. சோ இப்படி இருக்கும்போது அப்ப நம்முடைய கால்களை கழுவுறதுனா என்னது, அடுத்தவங்களுடைய கால்களை கழுவுறதுனா அது என்ன ஒரு அர்த்தம் இருக்குது. சோ இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அப்படி செய்யும் போதுதான் நமக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்துல பங்கு இருக்குது, அதாவது பாடுகளிலேயும் அந்த மகிமைக்குரிய அந்த ஆளுகளையும் பங்கு இருக்குது. அப்ப நம்முடைய கால் நாம் கழுவுறது அப்படின்னா கால் கழுவுறது அப்படின்னா கால் மாத்திரம் அங்க ஏன் சொல்ற கால, ஏன்னா வேற என்ன பண்ணிருக்கலாம், ஒரு முகமோ இல்ல ஒரு கையோ வேற எப்படி வேணா செஞ்சிருக்கலாம், இல்ல உடம்போ ஏதாவது கழுவிட்டிருக்கலாம். சோ இதெல்லாம் விட்டுட்டு கால் மாத்திரம் கழுவுறதுன்னா அது ஏன் அவ்வளவு ஒரு அந்த காலுக்கு அவ்வளவு முக்கியத்துவமோ. பொதுவா கால் அதாவது இஸ்ரேலுடைய அந்த ஒரு நாள் நமக்கு நல்லா தெரியும், அவங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னு என்ன ஆயிடும், கால்லாம் டஸ்ட் ஆயிடும். அதாவது அவங்க செருப்பினுடைய அந்த அமைப்பு கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நம்மள மாதிரி எல்லாமே ஃபுல்லி ஓப்பனா இருக்காது. சோ ஒரு க்ளோஸ் டைப் கூட அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அடிக்கடி அந்த கால கலவரத்து அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்குது. இன்னொன்னு அந்த பாதம் கலவரத அந்த பாதத்தை மாத்திரமே தான் ஏன் கத்தர் இயேசு ஒரு தனியாக எடுத்துட்டார், பாதம் மாத்திரம் ஏன் கழுவணும்னா, பொதுவா கையில அடிச்சா நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒரு பெரிய விஷயமா சொல்ல மாட்டோம். ஆனா காலில் உதச்சா என்ன சொல்லிடுவோம், காலையே உதச்சிட்டான், கையில ஏதோ நாலு அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இல்ல ரெண்டு குச்சி எடுத்து ரெண்டு அடி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா காலிலேயே உதச்சிட்டான் அப்படின்னா அப்ப என்ன என்ன அர்த்தம், கால அப்ப என்ன மாதிரி மனுஷனுடைய சிந்தையில அது பதிஞ்சிருக்கு, காலை பத்தின ஒரு சிந்தை ரொம்ப கீழான நிலை, ரொம்ப அது கேவலத்துக்குரிய ஒரு நிலை. சோ அந்த நிலையிலிருந்து கத்தர் இயேசு சேவை செய்யறாருன்னா அது சும்மா முடியாது, அது சாதாரணமான மனசு இருந்தா அது செய்யவே முடியாது, அவ்வளவு சீக்கிரம் மனசு வராது. சோ அதனாலதான் இங்க கத்தர் இயேசு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறார், எவ்வளவு நீங்க உங்களை தாழ்த்தி செய்யணுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இங்க காட்டுறாரு. அதுதான் முக்கியமான விஷயம், அதுதான் இந்த காலநிலை கழுவுற விஷயம் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இது பாவத்துக்கு ஒரு ஒரு அடையாளமா கூட சொல்றாரு. இன்னைக்கு தேவன் ரொம்ப அருவறுப்பா பார்க்கிற விஷயம் நம்ம கிட்ட எதுதான் பாக்குற, நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப அருவறுப்பான விஷயம் எது, பாவம் இல்லைங்களா, மனுஷன் கிட்ட இருக்கிற பாவம் எவ்வளவு அருவறுப்படத்தக்கதா இருக்குது, தேவனுடைய பார்வையில அது ரொம்ப அது கஷ்டமா இருக்குது. அதனாலதான் என்ன பண்ணிருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் நீதியின் வஸ்திரம் அந்த வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அதனாலதான் இன்னைக்கு தேவன் நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி ஆயிடும், பார்த்தா பார்வைக்கு அவருக்கு முன்னாடி கொஞ்சம் தூய்மையா இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் அப்போ அந்த பாவம் கூட அவ்வளவு மோசமானதா இருக்குது. அப்ப இங்க என்ன சொல்றதுனா, ஒவ்வொருவரும் அந்த பாவத்துல அந்த பலவீனத்துல நம்ம இருக்கிறோம், முதல்ல நாம என்ன செய்யணும், நாம அதை கிளீன் பண்ணணும், நம்முடைய அந்த பாவ பலவீனங்கள் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தேவனுடைய சட்டத்தின் படி இதெல்லாம் அவருக்கு அறுவருப்பாக இருக்குதோ அவர் வேண்டாததாக விரும்புறாரோ அதெல்லாம் என்ன பண்ணணும், முதல்ல நாம் நம்ம கிட்ட இருந்து கழுவிடணும், அது ரொம்ப முக்கியம். அது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன செய்யணும், மற்ற நம்முடைய சகோதர சகோதரருடைய அந்த கால்களை கழுவுறதுக்கு நம்ம போகணும். அப்ப மற்ற சகோதர சகோதரருடைய கால்களை கழுவுறதுன்னா அது என்ன அர்த்தம் வருவாங்க, அது என்ன அர்த்தமாகும், அது முதல் பாயிண்ட் நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா ரெண்டாவது ஈஸி ஆயிடும். சோ இங்க முதல்ல என்ன சொல்றா, நான் முதல்ல நம்முடைய கால்களை கழுவணும் பிற்பாடு நாம் அடுத்தவங்களை சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும் சொல்றார். அப்போ நாம எதிரெல்லாம் சுத்தப்படுத்தணும்னா, பரிசுத்தம் சொல்றாரு, கிளீன் கிளீன் அந்த பியூர் ஹோலி கிளீன் அப்படியே தான் கொடுக்கிறாரு, அந்த வார்த்தைகளை அப்படியே கொடுக்கிறார். அப்போ நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, நாம சுத்தப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அந்த சுத்தப்படுத்துற என்ன விஷயம் சொல்றாருன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், அதாவது அந்த மூன்று விதமான சோதனைகள் இருக்கு இல்லைங்களா, மாமிசம், இந்த உலகம், சாத்தான். அப்ப இதன் மூலமா வரக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் நாம் நம்ம கிட்ட முதல்ல சுத்தப்படுத்தணும். அதை சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அதே போல நம்ம மாதிரி இருக்கிற சகோதர சகோதரர்கள் கிட்ட அந்த மாதிரி ஒரு பலவீனம் அந்த குறைகள் அவங்ககிட்ட நம்ம பார்த்தோம்னா, நாம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட போயிட்டு சுத்தம் பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறத நாம சுத்தம் பண்றோம் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக, இப்ப அவங்க கிட்ட இருக்கிறத சுத்தம் பண்ணோம், நாம எப்படி அதை சுத்தம் பண்றது, அதை நம்ம சுத்தம் பண்றது. அதனால நமக்கு நல்லா தெரியும் எபேசியர்ல அங்க சொல்லும் போது வசனம் படிக்கலாம் நீங்க. எபேசியர் 4:5-6
ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும்
மணி 5:26-27
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை நிறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
கழுவப்படணும். அப்ப கழுவப்படுவது அர்த்தம் இங்க நமக்கு தெளிவப்படுது இல்லைங்களா? கால்களை கழுவுறது அப்படின்றது அங்க சிம்பாலிக்க செய்துட்டார். ஆனா இங்க அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை நாம் சுத்திகரிக்கணும். அதுதான் சொல்றாரு, நம்முடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் நம்ம சுத்திகரிக்கணும். அப்ப சுத்திகரித்த பிற்பாடு நாம் என்ன செய்யணும்?
என்ன
பண்ணும் அதே போல செய்யணும். அப்போ நாம் முதல்ல செய்துட்ட பிற்பாடு அடுத்தவங்களுக்கு நாம செய்யணும். அடுத்தவங்க இந்த உடன்படிக்கை செய்திருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு நம்ம செய்யணும் சரிங்களா? ஆனா செய்யணும்னா எப்படி? தேவனுடைய வார்த்தை கொண்டு போயிட்டே முன்னாடி வச்சுட்டு பாருங்க, நீங்க இப்படி அழுக்கா இருக்கிறீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி சுத்தம் இல்லாம இருக்குது, நீங்க என்ன ஆகணும்? சுத்தம் ஆகணும். அதனால இந்த வார்த்தையின் படி நீங்க கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி நம்ம போயிட்டு சொல்றதா இருக்குமா? வேற எப்படி சொல்லலாம்? சோ இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை கொடுக்கறார். கண்டிப்பா அது போய் சொல்லணும், நடத்தை சொல்றாரு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம போய் சொல்லணும், நாம குணப்பட்ட பிற்பாடு. அதுதான் அந்த பேர் நீ குணப்பட்ட பிற்பாடு நீ என்ன பண்ணும்? உன்னுடைய சகலம் நீ ஸ்திரப்படுத்து. அப்ப பாடுகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா பலவீனங்கள் இருக்குது, எல்லாவற்றிலும் அவனை நம்ம ஸ்திரப்படுத்தணும். அப்ப அதுக்கு முன்னாடி நாம் ஸ்திரப்படணும். அப்ப நாம் கழுவப்படணும். நாம் கழுவப்பட்ட பிற்பாடு நம்ம போயிட்டு அடுத்தவங்களை கழுவணும். சோ அந்த கழுவுற அந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் நம்ம கிட்ட கொடுக்குறாரு. அப்ப நம்முடைய நடத்தை இருக்குது, ஆனா இது பெக்குலியர் குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்றாரு. வேலை செய்யறதுக்கு நாம ஒரு குறிப்பிட்ட தகுதியை பெற்றிருக்கணும். அது என்ன குறிப்பிட்ட தகுதி? இங்க ஏறம் தோதர் அந்த வார்த்தை கொடுக்கிறார், பெக்குலியர் குவாலிபிகேஷன் சொல்றாரு. சோ இந்த ஒரு குறிப்பிட்ட தகுதி யார்கிட்ட இருக்குதோ அவங்கத்தான் போயிட்டு அந்த வேலை செய்யணும்னு சொல்றாரு. எல்லாருமே இப்ப பொதுவா நம்ம என்ன நினைச்சோம்னா, நமக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும். அப்ப நமக்கு முன்னாடி பலவீனமாக இருக்கிற சகோதரர்கிட்ட அல்ல சகோதரர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு தவறை திருத்துறதுக்காக நம்ம அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வச்சுட்டு ஒரு அறிவுரை கொடுக்கலாம், ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா இந்த ஆலோசனை கொடுக்கறவங்களுக்கு ஒரு தகுதி சொன்னார், ஒரு குவாலிபிகேஷன் அவங்க கண்டிப்பாக அவங்க இருக்கணும். அப்ப இந்த உதவி செய்யறவங்க முதல்ல அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்னா, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில முதல்ல அவங்க சுத்தமா இருக்கணும். அனுபவத்தின வாழ்க்கையில அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில முதல்ல சுத்தமா இருக்கணும். அவங்க சுத்தம்னா அவங்களுடைய சிந்தைகளை சொல்றாரு, அவங்களுடைய வார்த்தைகளை சொல்றாரு, அவங்களுடைய நடத்தைகளை சொல்றாரு. மூணு விஷயங்களும் அவங்க கொண்டு வர்றாரு. நம்முடைய சிந்தையிலேயே முதல்ல அங்க ஸ்டார்ட் ஆகணும் இந்த விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பேச்சுல பேச்சுல கூட இருக்கணும், நம்முடைய செயல கூட இருக்கணும். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அது எல்லாத்திலையும் அவர் தேவனுடைய தெய்வீக சித்தம் இருக்குதா, அது ரொம்ப முக்கியம். நமக்கு நிறைய நன்மையான தோணும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு நன்மையான விஷயங்களும் நிறைய வச்சுட்டு இருக்கோம். உலக ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, அவங்க செய்யறதெல்லாம் செம்மை அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். சில நல்ல வழிகளை அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வழிகள் எல்லாமே அது தேவனுடைய சித்தப்படி இருக்குதா, அந்த தெய்வீக சித்தத்துக்கு உட்பட்டு இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அது இருக்கிறது இல்ல. அதே போல நம்ம கூட இன்னைக்கு அந்த ஒரு கழுவுதல் வேலையை செய்யும் போது முதல்ல நாம் சிந்தையில நம்முடைய வார்த்தையில செயல்ல தூய்மையா இருக்கணும். சோ அது மாத்திரம் பார்த்தாது, அது எல்லாமே தேவனுடைய தெய்வீக சித்தப்படி அங்க இருக்குதாங்கிறது நம்ம முதல்ல யோசிக்கணும். சோ அது யோசனை பண்ணிட பிற்பாடுதான் நம்ம அடுத்தவங்களுடைய அந்த பாதம் கழுகுற விஷயம், அடுத்தவங்களை சுத்தப்படுத்துற விஷயம் அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். ஆனா சுத்தப்படுத்துற விஷயம் கண்டிப்பா செய்யணும், அதுல என்ன மாற்றம் இல்ல. ஆனா சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு தகுதி அங்க சொல்ற. அப்ப இந்த தகுதி இல்லாம நம்ம இந்த வேலையை செய்யவே முடியாது. அந்த இன்னும் சொல்றாரு, அதை செய்யக்கூடாது, அந்த தகுதி இல்லாம அதை செய்யக்கூடாது சொல்றாரு. ஏன்னா அது தேவனுடைய நாமத்துக்கு அது கனவீனம் ஆகும் சொல்றாரு. ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்லும் போது ஒரு வீட்டுல பொன்னு இருக்குது, வெள்ளி இருக்குது, அப்புறம் மரம் இருக்குது, மரப்பாத்திரம் இருக்குது, மண் பாத்திரம் இருக்குது, கனவம் உள்ளதும் இருக்குது, கனவீனம் உள்ளதும் கூட இருக்குது, கனமுடையதாகவும் கூட இருக்குது, கனவீனம் உள்ளதா இருக்குது. அப்போ பொன் வெள்ளி இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இங்க ஏழாம் தோகனை பத்தி சொல்லும் போது பொன் தேவனுடைய தேவையை சுபாவம் குறிக்கும். அப்ப அதற்கு பொண்ணுள்ள ஜனங்கள் சபை சிறுமந்தையாகும். வெள்ளி அதை விட குவாலிட்டியில கம்மியா இருக்குது. சோ அது யாரும் நமக்கு நல்லா தெரியும், அது திரள் கூட்ட ஜனங்கள் சரிங்களா. அப்ப என்ன மண் மரம் எல்லாம் எதை குறிக்கும், மரம் எதை குறிக்கும், உலகத்தினுடைய ஜனங்கள் இல்லைங்களா, மண் மரம் இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் குறிக்கிறது. சோ அவங்க எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா கனவீனமான நிலையில் இருக்கிறாங்க. சோ இதை எப்படி சபைக்கு சொல்றோம்னா, நம்ம கூட இந்த சில தகுதிகள் எல்லாம் நம்ம சரியா யோசனை பண்ணி செய்யலன்னா நம்ம கூட தேவனுடைய நாமத்துக்கு கனவீனம் பண்றவங்களாக ஆயிடுவோம் சொல்றாங்க. இந்த ஒரு அதாவது கழுவுதல் அந்த விஷயத்துல முதல்ல நாம் நம்மை கழுவணும், நம்மை நம்ம சுத்திகரிக்கணும் தேவனுடைய வார்த்தை கொண்டு. அதுக்கு பிற்பாடு நாம் அடுத்தவங்களை சுத்திகரிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். ஒருவேளை நாம் இந்த வேலையை செய்யலைன்னா, அதாவது நம்ம நாம் சுத்திகரிக்காம விட்டுட்டோம்னா நாம யாரையும் போயிட்டு சுத்திகரிக்கவும் முடியாது. சோ இன்னொன்னு கண்டிஷன் என்னன்னா, நாம கண்டிப்பா மற்றவங்களே சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வந்து ஆகணுங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது இல்லைங்களா. உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள நீங்க ஒருவருடைய ஒருவருடைய பாதங்களை நீங்க கழுவுங்கன்னு சொல்லும் போது அங்க என்ன அடையணும்னா, கண்டிப்பா ஒருத்தர் இன்னொருடைய பலவீனங்களே அவரை சுத்திகரிக்க செய்யறதுக்கு அவர் யோசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அங்க என்னன்னா, நாம முதல்ல நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அங்க எல்லா விஷயங்களும் செய்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும். அப்ப சுத்திகரிப்பு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் எல்லாத்துலயுமே தேவனுடைய சித்தம் இருக்குதா அப்படித்தான் நம்ம வந்து பாக்கணும். அதனால இங்க அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது நீ என்ன பண்ற, சபைக்கு மாதிரியாக இரு சொல்ற, மாதிரியாக இரு அப்படின்னா மாதிரியாக இருந்தா என்ன அர்த்தம், ஏன்னா தீமோத்தேயு சொல்ல நீ என்ன பண்ண, இவங்களுக்கு இப்படி புத்தி சொல்லு, இவங்களுக்கு இப்படி புத்தி சொல்லு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர. ஆனா தீமோத்தேயு வயசுல பெரிய ஒரு மூத்தவர் எல்லாம் இல்ல, ஒரு 60-70 வயசு மூத்தவர் அவர் இல்ல, ஒரு ஆவரேஜ் வயசுல தான் அவர் இருக்கிறார். சோ அப்படி இருக்கும்போது நீ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதிரியாக இருன்னு சொல்லும் போது முதல்ல அவரை என்ன பண்ணிட்டு தன்னை அவர் வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி தேவனுடைய சித்தம் தனக்குள்ள எடுத்து அதன்படி நடக்கிறதுக்கு அதெல்லாம் நடக்கிறத வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போயிட்டு அவங்க எல்லாருக்கும் புத்தி சொல்லணும். அதுதான் அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நீ அவங்க எல்லாருக்கும் மாதிரியாக இரு. அப்ப மாதிரியாக இருந்து சொல்லும் போது சிந்தையில பேச்சுல செயல எல்லாத்திலையும் அந்த தெய்வீக சித்தம் அங்க வெளிப்படுத்துறத கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் இங்க சொல்ற. அப்போ நம்ம கூட கண்டிப்பா நமக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அந்த சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வரது ரொம்ப அவசியம். அப்ப இங்க என்ன சொல்றோம்னா, அவங்களுடைய பலவீனத்துல மாத்திரம் இல்ல, அந்த பலவீனங்களை அவருடைய பாவ குற்றங்களை மீறுதல்களுக்குள்ள போனவங்கள அவங்களுடைய குற்றங்களை உணர்த்தி கொண்டு வரது மாத்திரம் அங்க கழுவுறத பத்தி ஒரு முக்கியமான விஷயமா இல்லாம, இங்க அவங்களுடைய சோர்ந்து போகுதல், சுகம், துக்கம் எல்லா விஷயத்திலையும் கூட எல்லா நேரத்திலையும் கூட நாம அவங்களுக்கு சேவை செய்யறவங்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமா சொல்றாரு. அப்போ அவங்களுடைய பலவீனத்தை மாத்திரமே நம்ம தங்களை வச்சிருக்க கூடாது, மாறாக அதுக்கு கூட இன்னும் கூட அவங்களுடைய சுகம் துக்கங்கள்ல கூட நம்முடைய பங்கு அங்க இருக்கு, நம்முடைய சேவை அங்க இருக்கணுமே. பொதுவாக பார்க்கும்போது நம்ம அவங்களை சரி பண்றது மாத்திரம் நம்ம யோசிப்போம், ஆனா அவங்களுக்கு மற்ற விஷயம்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரவே வராது. அப்ப அதுவும் கூட வரணும். அப்ப அதுவும் கூட நம்மளால எந்த வகையில செய்ய முடியுமோ அதெல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்ப இந்த சேவையில அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய குறைகள் இல்ல நம்ம கூட பங்கெடுத்துக்கணும்னு சொல்றாரு. பங்கெடுத்துக்கிற விஷயம் அவங்க கேட்டு நம்ம செய்யற வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. சோ நமக்கு அவங்க அந்த குறைகள் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாவே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நீங்க போயிட்டு தாராளமா அவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் சொல்றாரு. சோ அதுதான் சொல்றாருன்னா, நம்ம அதை அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணோம், அப்ப நம்ம குறையை கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை மாத்திரம் நோக்கி பாக்குறது இல்ல, மாறாக அவங்களுக்குள்ள இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம நோக்கி பார்த்துட்டு அங்க செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. அப்ப இதுதான் உண்மையாகவே சுத்தம் செய்யறது அல்லது கழுவுதல் குறிக்கும் அங்க வந்து சொல்றாரு. அப்ப இந்த நேரத்துல அவங்களுக்கு கொடுக்குற ஆறுதல், தேர்தல், அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஆதரவு இது எல்லாமே அங்க இருக்கணும். சோ அதுக்கு மேல அவங்கள கண்டிக்கிறது, அவங்கள நல்வழிப்படுத்துறது, இந்த விஷயங்கள் எல்லாமே கலந்துருக்கணும். அதுதான் கர்த்தர் இயேசு ஒரு மாடலாக அங்க வந்து செஞ்சு காட்டியிருந்தார். அப்போஸ்தலர் பேதுரு கூட மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் கூட அதை ஒரு மாடலா செய்து காட்டியிருக்கிறாங்க. அப்ப பாதம் கழுவுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல சும்மா ஏதோ பாதம் கழுவுறது தாழ்மை காட்டுறது அந்த வெளிப்படையான ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கிற விஷயங்கள் அங்க முக்கியப்படுத்தாம ரொம்ப ஆழமான விஷயம் அங்க சொல்றாரு. அப்போ அங்க நமக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் நம்ம கண்டிப்பா சுத்திகரிக்கணும். சோ அந்த சுத்திகரிக்கிறதுல நமக்கும் இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வரணும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த சுத்திகரிப்பு மாத்திரமே நம்முடைய நோக்கமா இல்லாம அவங்களுக்குரிய எல்லா வகையிலையும் தேவையான உதவிகளை நம்ம கவனிச்சு செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அவங்க கேட்டு செய்யறதில்ல, இதை எப்படி நான் அவங்க சொல்லாமையும் நம்ம கவனிக்கணுமோ அதே போல மற்ற விஷயங்கள் கூட நம்ம கவனிச்சு அவங்களுக்கு செய்யணும். அதுதான் சொல்ற. ஆனா இந்த விஷயங்கள் செய்யும் போது இங்க என்ன சொல்றோம்னா சில பலவீனங்கள்னால மீறுதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அது ரொம்ப முக்கியம். சோ எப்படி அங்க நடக்கும் அப்படின்னா கர்த்தர் இயேசு அங்க தம்முடைய சீஷர்களுக்கு எவ்வளோ இயக்கத்தோட அன்போட அதை செய்தாரோ அதே போல அவரை பின்பற்றி நடக்கிறவங்களும் அதை செய்யணும். ஆனா பொதுவா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு அன்பு இயக்கம் இருக்காது, மீதி எல்லாமே அங்க இருக்கும். அப்போ நாம் நம்மளை வந்துட்டு சரியாக நிதானிச்சுட்டு நாம சரியா இருக்கிறோம் அப்படிங்கிற நிதானிப்புக்குள்ள இருந்துட்டு மற்றவர்கள் என்ன பண்றதில்ல அந்த ஒரு இரக்கத்தோட அந்த அன்போட கனிவோட அங்க நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்ல. ஏன்னா நாம முதல்ல நம்மளே சுத்திகரி பண்றதுல நம்ம குறைவு பண்றோம். அதனாலதான் அந்த ஒரு சம்பவங்கள் கூட வருதில்ல, அந்த அன்பு இரக்கம் அங்க கூட வரதே இல்லை. சோ அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாள் முழுவதும் அல்லது எப்பெல்லாம் அந்த ஒரு சமயம் கிடைக்குதோ நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த வாய்ப்புகளை நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களை கழுவுறதுக்கு. சோ அந்த சமயத்துல எல்லாமே இதை எப்படி கர்த்தர் அந்த தாழ்மையோட செஞ்சுட்டாரோ, இங்க தாழ்மை மாத்திரம் இல்ல, கர்த்தர் செய்தது தாழ்மை மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிறாங்க மேலான அந்த உன்னதமான விஷயங்கள் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம அதை செய்யணும். அப்ப அதை எப்படி செய்யணும்னா அன்போட இறுக்கத்தோட தாழ்மையோட அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க வந்து செய்யணும். அதுதான் சொல்றாரு. அப்ப இங்க முக்கியமா சொல்லும் போது அந்த ஒரு தாழ்மை இருக்குது, பட் அந்த தாழ்மைக்கு மேலாக அது வெளிப்படுத்துற அந்த ஒரு குணம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நாம் நம்மை வந்துட்டு கழுவணும் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக சுத்திகரிக்கப்படணும். நாம சுத்திகரிக்கப்பட்டது மாத்திரமல்ல நாம சுத்திகரிக்கப்பட்ட பின்புத்தான் நம்ம என்ன பண்ணோம் மற்றவர்களை நாம சுத்திக்கிறதுக்கு யோசிக்கணும். நம்மளே தேவனுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாம அதை மீறி நடக்கும் போது அதுவே நம்ம பலவீனமா இருக்கும் போது நாம போயிட்டு மற்றவங்களுக்கு அந்த சுத்திகரிப்பு செய்யற வேலையை அங்க செய்யறது அங்க கூடாது அங்க சொல்ற. சோ செய்ய வேண்டாம், முதல்ல இதுதான் கண்டிஷன். அப்ப நாம இந்த கண்டிஷன் கண்டிப்பா ஃபாலோ பண்ண இல்லைன்னா அது கண்டிப்பா ஆயிடும், அது மீறப்பட்டதாக, அதாவது தேவனுடைய அந்த ஒரு திட்டத்தை அந்த நியமனத்தை நம்ம மீறினவர்களாக ஆயிடுவோம். அப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிட்ட அந்த விஷயம் என்னன்னா தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த தாழ்மைக்கு முன்னாடி அங்க இன்னொரு முக்கியம் அப்போஸ்தலர் பேதுருட்டு அங்க வைக்கிறது என்னன்னா, சோ அதுல ஒரு பங்கு இருக்குது. சோ ஒருவருடைய ஒருவர் காலை நம்ம கழுவணும், சுத்திகரிப்பு செய்யணும், அதுல நமக்கு ஒரு பங்கு இருக்குது. சோ அந்த பங்கு நமக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம சுத்திகரிப்பு செய்யணும். ஒருவேளை இல்ல நான் சுத்திகரிப்பு செய்ய மாட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒருவேளை நம்ம நினைச்சோம்னா அது என்ன ஆயிடும், அது தேவனுடைய பார்வை என்ன ஆயிடும், கண்டிப்பா கர்த்தருடைய அந்த பங்குல நமக்கு ஒரு பங்கு இல்ல, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டோம்னா அதுல எந்த ஒரு நான் மாத்திரம் நமக்கான அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது நான் எனக்கு சரியானவனா நடக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, நான் என்ன பண்ணும் மற்றவங்களுக்கு பிரிய மூலமாக நான் நடக்கணும். சோ ஒரு எக்ஸாம்பிளாக அங்க நடக்கணும் சொல்ற. அப்ப இந்த ஒரு ஆழமான விஷயம் அங்க சொல்ற. அப்ப அந்த பாதம் கழுவுற விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அந்த சுத்திகரிப்பு செய்யறதுல. அது கர்த்தர் இயேசுவோட நாம் எடுத்துக்கிற அந்த ஒரு பங்குக்கு பங்காளிகளாக மாறணும்னா நாம முதல்ல நம்மை சுத்திகரிப்பு செய்துக்கணும், அதுக்கு பிற்பாடு மற்றவர்களை சுத்திகரிப்பு செய்யணும். ஆனா இதை அப்போஸ்தலர் முன்னாடி கர்த்தர் இயேசு பேசும் போது அது அவரே வெளிப்படையா சொல்றா, இது இப்ப நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு கண்டிப்பா நினைக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்ப உங்களுக்கு இல்ல. ஆனா பின்னாடி கண்டிப்பா அப்போஸ்தலர் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க கர்த்தர் இயேசு அங்க கழுவுன விஷயம் அவங்க புரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் வேதத்துல பார்க்கும்போது எங்கேயுமே அப்போஸ்தலர் தங்களுடைய கால்களை அந்த நாளுக்கு கழுவுனதாக இல்லவே இல்ல, அது நமக்கு தெரியாது ஃபார்மாலிட்டி இல்லவே இல்ல. இது வேற ஒரு ஆழமான விஷயம், நாமளே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காட்டிட்டு அங்க நடக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த ஆழமானதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த ஃபார்மாலிட்டி அவங்க செய்யாம அதை எப்படி செய்யறாங்க, அவங்க தேவனுடைய சித்தத்துக்குட்பட்டு சிந்தையிலையும் வார்த்தையிலையும் செயலையும் செய்யறான். அப்ப இந்த நாட்கள்ல மாத்திரம் இந்த ஒரு ஆலோசனை நம்ம தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்றது இல்ல, நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த நாள் முழுவதுமாக அந்த மரண பரியந்தமாக அந்த ஓட்டத்துல நம்ம வந்துட்டு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இது ஒவ்வொரு மனிதனிலும் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணங்கள் அது. சோ இந்த குணங்கள் நம்ம செய்யலன்னா கண்டிப்பா நமக்கு எதுல பங்கு இல்ல. வேற எவ்வளவு நாம் கற்றிருந்தாலும் கூட, நம்ம எவ்வளவு சேவைகள் செய்திருந்தா கூட, ஆனா அதை இந்த நோக்கத்தோடு நம்ம செய்யலாம், இந்த உள்ளான அர்த்தத்தோடு நம்ம செய்யலாம், அது ரொம்ப முக்கியம். செய்யறது சுத்தி கழிக்கிறது மத்தவங்களுக்கு உதவி பண்றது எல்லாமே இருக்குது, ஆனா இந்த உள்ளான நோக்கத்தை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு செய்யலன்னா நமக்கு என்ன இல்ல. அப்போஸ்தல் பேதுருக்கிட்ட கர்த்தர் இயேசு சொன்ன அதே வார்த்தை தான் உங்களுக்கு. ஆமா, கர்த்தர் கூட அந்த ஒரு ஆளு இல்ல, அந்த மகிமை இல்ல, பங்கு இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த பூமியிலே கூட அந்த பாடுகள்ல பங்கு இல்ல. பாடுகள் நம்ம தான் பாடணும், ஆனா அது என்ன ஆகாது, டெபாசிட் ஆகாது. சோ இதுதான் இன்னைக்கு தேவன் நம்ம கொடுக்கற மிக முக்கியமான ஆலோசனையா இருக்குது. அப்ப இந்த ஒரு மேலான அந்த சிந்தையை நம்ம வச்சுட்டு இந்த பாவம் கலவுறதுல, அதாவது இந்த சுத்திகரிப்பு வேலையை நம்ம வந்துட்டு செய்யணும். சோ அதுதான் தேவனுக்கு பிரியமான விஷயமா இருக்கு. அப்ப இந்த உள்ளான அர்த்தம் செய்யாம நம்ம இந்த ஒரு கர்த்தருடைய நினைவு கவர்களால பங்கெடுக்கிறதுனாலயோ, இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த ஒரு ஓட்டத்துல அல்லது ஜீவபலி செலுத்துறதுனாலயோ அல்லது வேற எந்த சேவைகள் நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு செய்யறதுனாலயோ பிரயோஜனம் அங்க இல்ல. அது என்ன ஆகாது, கண்டிப்பா கவுண்ட் ஆகாது. அதுதான் அங்க நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கறாரு. இதுதான் அப்போஸ்தலருக்கு அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த மிக முக்கியமான எச்சரிப்பாக இருக்குது. சோ இது மற்ற விஷயங்கள் கூட இருக்குது. ஏன்னா குழந்தைகள் வச்சு கூட அங்க சொல்றாரு, இந்த குழந்தைகள் போற மாறாவிட்டால். சோ மற்ற விஷயங்கள் கூட சில நேரத்தில் சொல்லிட்டு வர்றாரு. அதை கூட நம்ம அடிஷனலா வைக்கலாம். சோ இதை மேஜரா கொண்டு வர முடியாது, அடிஷனலா நம்ம பொருத்தி பார்க்கலாம். சோ அது நம்ம கூட உதவியாக இருக்கும். சோ பொறுமையாக இருக்க தமையாவும் தேவன வசதி பார்க்கலாம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நமக்கு இந்த பாடத்திலிருந்து ஒரு நல்ல விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து சீசலுடைய பாதம் கழுவுறாரு அப்படின்னா, அவருடைய அழைப்பு, அவர் எதுக்கு வந்தாரு என்னங்கறத அவர் நல்லா உணர்ந்திருக்கிறார் இல்லீங்களா. அவர் அந்த காரியத்தை பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிருவாரு. இருந்த போதிலும் தன்னோடு இருக்கிற அந்த சீசர்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. இப்ப நானே உங்களுடைய பாதங்களை கழுவுவது எப்படி அப்படின்னு பாத்துங்கிற போது, நீங்களும் உங்களுடைய உங்களுடைய சகோதரருடைய பாதத்தை கழுவுங்க அப்படின்னு சொன்னா, நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறனோ அதனால நான் உங்களுக்கு உங்களுடைய பாதங்களை கழுவுறதுக்கு தகுதியா இருக்கிறேன். அது போல நீங்களும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் மட்டுமே மற்றொரு சகோதரருக்கு நீங்க புத்தி சொல்லவோ ஆலோசனை கொடுக்கவோ நீங்க தகுதிப்பட முடியும். முதல்ல நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கீங்க, அப்புறம் உங்க சகோதரர்களை தகுதிப்படுத்துவதற்குண்டான எல்லா வேலையிலும் இறங்கி ஒரே ஓட்டத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்து முடித்தார் என்பதை இந்த பாடத்தில் நாம் உணர்ந்திருக்கிறோம். அதே போல இந்த பஸ்கா நாட்கள் இருக்கிற நாம பஸ்காவுக்கு போறதுக்கு முன்னாடி நாம் அந்த காரியங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்போம் என்று சொல்லி, முடிவாக சேலத்திலிருந்து வந்திருக்கிற சகோதரர் ரமேஷ் அவர்களை ஜெபிக்க இந்த பாடத்தை நாம் முடிக்கிறோம்.
வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தகப்பன், யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறோம். தன்னில் தானே ஜீவன் கண்டு இருக்கிற என் தேவனும், இந்த வேலையிலே முதுவரை பேரணக்குமார் கிறிஸ்து மூலியமாக இந்த பாதப்படுத்தி நினைச்சபத்தி எல்லாம் ஏறெடுக்கிறோம். இந்த மாலை வேலை தகப்பனை இந்த குழுக்களுக்காகவும் நன்றிகள் ஏறெடுக்கிறோம். தகப்பனை இந்த கேட்ட சத்தியின்படியாக நீங்கள் ஒவ்வொருக்கும் இந்த உணவுதல் அதிகமாக வேண்டுமா சுபிக்கிறோம். பஸ்கா சமயம் இருக்கிறபடினாலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த மாதிரி நாங்களும் முதலாவது எங்களை சுத்திகரித்துக் கொண்டு பெருக தகப்பன ஒவ்வொருத்தரையும் அதுக்குள்ளாக வழிநடத்த தேவங்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் அந்த இதயத்திலே சிந்தனையும் அந்த உணர்வும் எங்களை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமா சோபிக்கிறோம். நம்ம இல்லாமல் நிதானத்தை நியாயத்திற்கப்படும் என்று சொல்கிற விதத்திலே தகப்பனே, அதை நாங்கள் ஒவ்வொரும் அந்த உணர்வுக்குள்ளாக வர வேண்டுமா சோபிக்கிறோம். இந்த பஸ்கா சமயம் இருக்கிற பயனாலே தகப்பனே, அதை நாங்கள் சரியாக உணர்ந்து இந்த பந்தியலை நாங்கள் ஆசரிக்கவும் இந்த பாடுகளிலும் அந்த மரணத்திலையும் எங்களுக்கு பங்கு இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த நினைத்து நாங்கள் வழிநடத்த தேவன் கிருபை செய்வோமாக சொல்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் இதை நாங்கள் அந்த தினமும் கடைபிடிக்க தேவன் கிருபை செய்வதாக சொல்கிறோம். அந்த கூட்டத்தை கூட தேவனை ஆசீர்வதித்து பிள்ளைப்படுத்தி இருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த ஒரே பேரக்குமார் மூலியமாக நாங்கள் பார்த்து வருகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.
சீ சீ வந்து